We want to look at Genesis chapter 2.
ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் பார்க்க விரும்புகிறோம்.
Because here we read how God first conducted a marriage.
இங்கே தேவன் முதலாவது எப்படி ஒரு திருமண வைபவத்தை நடத்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
And what his plan for man was in that marriage.
அந்த திருமணத்திலே தேவனுடைய நோக்கம் என்ன என்பதையும் நாம் இதிலே பார்க்க முடிகிறது.
We have been looking at Micah chapter 6 verse 8.
மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
Where we are told that what God requires from us is that we first of all walk humbly with him.
தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதுதான்.
That is the first thing.
இதுதான் முதலாவது காரியம்.
And then to do what is right.
பிறகு நன்மையானதை செய்வது.
And to love mercy.
இரக்கத்தை சிநேகிப்பது.
That applies also in married life.
இது திருமண வாழ்க்கையிலேயும் சரியாக பொருந்தும்.
If the husband and wife walk humbly with God, they will walk humbly with each other also.
ஒரு புருஷனும் மனைவியும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் தாழ்மையாயும் நடந்து கொள்வார்கள்.
All of you who are married know how easy it is to have a conflict or a fight in a marriage.
திருமணமான நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி ஒரு திருமணத்துக்குள்ளாக புருஷன் மனைவிக்குள்ளாக ஒரு சிறு சச்சரவு சண்டை வருவது எவ்வளவு எளிது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
Very easy.
மிகவும் எளிதாய் சண்டை வந்துவிடும், பிணக்குகள் வந்துவிடும்.
Some raising the voice.
ஒருவர் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறார்.
And something goes wrong in the house.
குடும்பத்தில் ஏதோ ஒன்று தாறுமாறாய் நடக்கிறது.
Somebody is upset.
யாரோ ஒருவர் மனத்தாங்கல் அடைந்து விட்டார்.
And angry with the other person.
இன்னொருவர் மீது கோபப்படுகிறார்.
The other person raises the voice also.
கோபப்பட்டவன் இன்னொருவர் அவருடைய சத்தத்தை உயர்த்துகிறார்.
Sometimes they won't talk to each other for 3 days.
சில சமயத்திலே 3 நாட்கள் புருஷனும் மனைவியும் பேசவே மாட்டார்கள்.
What is the reason for all this?
இப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் என்ன காரணம்?
It is they are not walking humbly with God.
தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் அவர்கள் நடப்பதில்லை.
If you walk humbly with God and the other person walks humbly with God, you will both walk humbly with each other.
புருஷன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கும் பொழுது, மனைவியும் அதே போல தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கும் பொழுது, இருவரும் ஒருவருக்கொருவர் முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வார்கள்.
So even if one person is walking humbly with God,
இரண்டு பேரிலே ஒருவர் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்தாலும் கூட,
though they may not have fellowship, there will be no fighting.
அவர்கள் இருவருக்குள்ளாக ஐக்கியம் இல்லாவிட்டாலும் கூட சண்டை இருக்காது.
Because it always requires two people to have a fight.
ஒரு சண்டை நடக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இரண்டு பேர் அங்கே தேவை.
You agree with me or not? நான்
சொல்றது ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா?
Can you fight with a dead man?
ஒரு செத்து போன ஒரு ஆளோடு கூட நீங்கள் சண்டை போட முடியுமா?
Can you fight with supposing your wife is dead, can you fight with her?
உங்கள் மனைவி மரித்து போய்விட்டால் அவளோடு இப்பொழுது சண்டை போட முடியுமா?
Or your husband is dead, can you fight with him?
அல்லது புருஷன் செத்து போய் விட்டான், புருஷனோடு கூட சண்டை போட முடியுமா செத்து போன பிறகு?
So to stop a fight, what is the best way?
ஆகவே இப்பொழுது சண்டை நிறுத்துவதற்கு சிறந்த வழி என்ன?
One person must die.
யாராவது ஒருவர் செத்து போக வேண்டும்.
I don't mean physically.
சரீர பிரகாரமான மரணத்தை நான் சொல்லவில்லை.
The Bible says while we are alive we can die inwardly. That is the glorious message of the gospel.
சுவிசேஷத்தின் ஒரு மகிமையான செய்தி என்ன தெரியுமா? நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நமக்குள்ளாக நாம் மரிக்க முடியும்.
The Bible says that.
வேதம் அதை சொல்கிறது.
That is the meaning of taking up the cross and following Jesus.
இதுதான் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவது என்பதனுடைய அர்த்தம்.
So if between two of us there will never be a fight if one of us is willing to die.
நாங்கள் இரண்டு பேரும் எங்களுக்குள்ளாக ஒருவராகிலும் குறைந்தபட்சம் ஒருவர் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தால் சண்டை வரவே வராது.
Fight is always because nobody is willing to die.
அங்கே இருவர்களை யாருமே மரிப்பதற்கு ஆயத்தமா இல்லாதபடினாலே தான் சண்டை வருகிறது.
When they cursed Jesus on the cross,
இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது அவரை சபித்தார்கள்.
He did not curse back.
அவர் அங்கே அவர்களை திரும்பமாய் சபிக்கவில்லை.
He died.
ஏனெனில் அவர் மரித்து விட்டார்.
When they called him the devil,
அவரை பிசாசு என்று அழைத்தார்கள்.
He died inwardly.
அவர் உள்ளாக அவர் மரித்து விட்டார்.
So he said, "You are forgiven."
அல்லது நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்கிறார்.
When they spat on his face,
அவருடைய கண்ணத்திலே அறைந்த பொழுது,
he died inwardly.
அவர் உள்ளாக மரித்து விட்டார்.
What about you, husbands?
கணவன்மார்களே, உங்களை குறித்து என்ன?
Supposing your wife spits on your face,
உங்களுடைய மனைவி உங்கள் கன்னத்தை ஓங்கி அரைந்து விட்டால்,
spits on your face,
முகத்தில் துப்பி விட்டால்,
will you follow Jesus?
இயேசுவை பின்பற்றுவீர்களா?
What did he do when people spat on his face?
இயேசு முகத்தின் மீது துப்பின பொழுது இயேசு என்ன செய்தார்?
Never, he forgave them.
அவர் மன்னித்து விட்டார்.
He is our example.
அவர்தான் நம்முடைய மாதிரி.
And I tell you, if you follow his example, there can never be a single fight in your house.
இயேசு என்கிற மாதிரியை நாம் பின்பற்றினால் நம்முடைய குடும்பத்தில் சண்டையே வராது. ஒரு சண்டை கூட வராது.
There may not be fellowship.
ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம்.
But there will be no fight.
சண்டை அங்கே இருக்காது.
I use the example of two hands.
நான் அடிக்கடி இரண்டு கரங்களை தட்டுகிற அந்த உதாரணத்தை பயன்படுத்தி இருக்கிறேன்.
You know, you need noise to make a noise, you need two hands.
சத்தம் வர வேண்டும் என்று சொல்ல ரெண்டு கைகள் வேண்டும். அப்படிதான் தட்டினால் சத்தம் வரும்.
If one hand is dead,
ஒரு கை மரித்து விட்டால்
no sound.
சத்தமே இல்லை.
No fighting.
சண்டையே இல்லை.
Or if the other hand is dead,
அல்லது இந்த கை மரித்து விட்டாலும்
no sound.
சண்டை சத்தம் இல்லை.
So one person, either husband or wife, must say, I'm going to die to myself.
ஆகவே ஒரு நபர், அது புருஷனோ அல்லது மனைவியோ, நான் இப்பொழுது என் சுயத்துக்கு மரிக்க போகிறேன் என்று சொல்ல வேண்டும். மனைவியோ அல்லது கணவனோ,
one of them,
யாராவது ஒருவர் குறைந்தபட்சம்,
there can be no fight.
அப்படி இருக்கும் பட்சத்திலே சண்டையே வராது.
And if both are willing to die to themselves,
இருவருமே தங்களுக்கு சுயத்துக்காக மரிக்க ஆயத்தமாக இருப்பார்கள் என்றால்,
then there will be fellowship.
அப்பொழுது அங்கே ஐக்கியம் ஏற்படும்.
So the best is fellowship.
மேன்மையான காரியம் ஐக்கியம்.
Second best is peace.
இரண்டாவது மேன்மையான காரியம் சமாதானம்.
Fellowship is wonderful. If you can come there, it is excellent.
ஐக்கியம் என்பது அருமையான காரியம். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துவிடுவீர்கள் என்று சொன்னால் ஆச்சரியமான காரியம்.
But if you can't have fellowship, at least have peace.
ஐக்கியம் இல்லை என்றால் குறைந்தபட்சம் சமாதானமாவது இருக்கட்டும்.
And slowly one day fellowship will come.
கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளில் ஐக்கியம் ஏற்படும்.
When God made Adam,
தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பொழுது,
he created him alone.
அவனை தனிமையாக தான் உண்டாக்கினார்.
He could have made both man and woman from the mud together.
இருவருமே தேவன் மனிதனாலே ஒரே நேரத்திலே ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி இருந்திருக்க முடியும்.
He didn't do that.
அவர் அப்படி செய்யவில்லை.
He did it first man, then after some time woman.
அவர் முதலாவது மனிதனையும் பிறகு தான் ஸ்திரீயை உண்டாக்கினார்.
There was a reason for that.
அதற்கு ஒரு காரணம் உண்டு.
And the reason was to teach man that I must be first in your life, not your wife.
மனிதனுக்கு தேவன் தான் முதலாவது இருக்க வேண்டும், மனைவி அல்ல என்பதை கற்றுக் கொடுக்க முடியாக தான் தேவன் முதலாவது தனியாக ஆதாமை உண்டாக்கினார்.
See, just think of this.
இப்படி எண்ணி பாருங்கள்.
When God made Adam, he made him from the mud.
மண்ணினாலே தேவன் மனிதனை உண்டாக்கினார், ஆதாமை உண்டாக்கினார்.
Just like the mud you have out there.
அங்கே இருக்கக்கூடிய மண்ணை போல மண்ணினாலே உண்டாக்கினார்.
You make the shape of a man.
ஒரு மனிதனுடைய உருவத்தை உண்டாக்கினார்.
That is what God did.
இதைத்தான் தேவன் செய்தார்.
Then he breathed into him.
பிறகு அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதினார்.
And suddenly Adam's eyes were opened.
இரண்டு ஆதாமுடைய கண்கள் திறக்கப்பட்டது.
Whom did he see?
கண்கள் திறந்த உடனே யாரை பார்த்தான்?
Who?
யாரை பார்த்தான்?
Not Eve.
ஏவாளை அல்ல.
There was no Eve.
அப்படி ஏவாளை அங்க இல்லை.
Whom did he see?
யாரை பார்த்தான்?
God.
தேவன்.
So every morning when you open your eyes,
ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையிலே கண் விழிக்கும் பொழுது நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்?
Not your wife.
மனைவியை அல்ல.
All the fight comes because you see your wife first.
உங்களுக்கு சண்டை ஏன் வருகிறது தெரியுமா? மனைவியினுடைய முகத்தில் முழிக்கிறீர்கள்.
You must see God first.
தேவனை தான் முதலாவது தேட வேண்டும்.
When you open your eyes, say, Lord, my wife is here, but I am not seeing her first. I want to see you.
கண்களை திறந்த உடனே ஆண்டவரே, என் மனைவி இங்கே இருக்கிறாள், அவளை நான் பார்க்க விரும்பவில்லை, உம்மை நான் பார்க்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
That is the best way to begin your day.
உங்களை நாளை ஆரம்பிப்பதற்கு இதுதான் சிறந்த வழி.
God is first in your thoughts.
உங்களுடைய எண்ணத்திலே தேவன் தான் முதலாவது இருக்க வேண்டும்.
And your heart is at rest.
உங்கள் இதயம் இளைப்பாறுதலாக இருக்கிறது.
Say, Lord, there may be many problems today.
ஆண்டவரே, இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம்.
But you are in control of this universe.
ஆனால் நீர்தான் இந்த முழு அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறீர்.
So you can control my home also.
ஆகவே நீர் என்னுடைய குடும்பத்தையும் கட்டுப்படுத்த முடியும்.
That's the first thing Adam had to learn.
ஆதாம் கற்றுக்கொண்ட முதல் காரியம் இதுதான்.
Supposing God had made Adam and Eve together.
ஆதாம் ஏவாள் இருவரையும் ஒரே நேரத்தில் உண்டாக்கி இருப்பார் என்றால்,
and breathed into them.
அவர்களுக்குள்ளாக சுவாசத்தை ஊதி இருப்பார் என்றால்,
their eyes would have opened, they'd have seen each other.
அவருடைய கண்கள் திறந்திருந்து ஒருவரையொருவர் பார்த்திருந்திருப்பார்கள்.
That's not good.
அது நல்லது அல்ல என்று ஆண்டவர்
சொன்னார். Adam first alone.
முதலாவது ஆதாமை தனியாக நான் உண்டாக்கட்டும்.
Open my eyes, his eyes and அவன் see me.
கண்களை திறக்கும் பொழுது அவன் என்னை பார்ப்பான்.
And then he put Adam to sleep.
பிறகு ஆதாமை நித்திரை அடைய செய்தார்.
Took out one rib.
அவனுடைய ஒரு விலாவை எடுத்தார்.
And made Eve.
ஏவாளை உண்டாக்கினார்.
And she opened her eyes.
அவள் தன் கண்களை திறந்து பார்த்தாள்.
Who did she see?
அவள் யாரை முதலாவது பார்த்தாள்?
Who?
யாரை ஏவாள் பார்த்தாள்?
God.
தேவனை பார்த்தாள்.
She didn't even know there is somebody called Adam sleeping somewhere else.
எங்கே ஒரு இடத்துல ஆதாம் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை கூட ஏவாளுக்கு தெரியாத பொழுது.
That's good.
அது நல்லது.
That a woman also when she wakes up she sees God first.
ஒரு ஸ்திரீயும் காலையிலே விழிக்கும் பொழுது தேவனுடைய சாயலை முதலாவது தரிசிக்க வேண்டும்.
And then God took Eve to Adam.
அதற்கு பிறகு தேவன் ஏவாளை ஆதாமனிடத்திலே கொண்டு செல்கிறார்.
Said, see, I've got somebody for you.
இங்கே பார், உனக்காக ஒரு நபரை உண்டாக்கி இருக்கிறேன்.
But remember, I must be first.
ஆனால் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நான் தான் முதலாவது.
That's the first thing we learn in that marriage in Genesis chapter 2.
ஆகவே ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரத்திலே உள்ளதான திருமண வைபவத்திலே இதைத்தான் நாம் முதலாவது கற்றுக்கொள்கிறோம்.
That you must see God first before you see your partner.
நம்முடைய வாழ்க்கை துணையை பார்ப்பதற்கு முன்பதாக தேவனை முதலாவது பார்க்க வேண்டும்.
Then there's something else we can look at here in verse 18, Genesis 2 verse 18.
இன்னொரு காரியத்தையும் நாம் இரண்டாம் அதிகாரம் 18 வசனத்திலே பார்க்கலாம்.
The Lord said before he made Eve, he said it's not good for man to be alone. I'll make a helper for him.
ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக சொன்னார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன்.
Why did God make Eve? What is the reason?
ஏவாளை ஏன் தேவன் உண்டாக்கினார், என்ன காரணம்?
Now there are many good things that can come out of marriage.
திருமணத்தின் மூலமாக பல நல்ல காரியங்கள் நடைபெறலாம்.
Why did you get married?
ஏன் நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள்?
See, many people say I want to have a home.
எனக்கு ஒரு குடும்பம் தேவை என்று சொல்கிறார்கள்.
I want to have children.
எனக்கு பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
I'm sick and tired of cooking my own food. I want somebody to cook my food.
நானே தனியாக சமைச்சு சலிச்சு போயிருச்சு, எனக்கென்று சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
There are many reasons why people get married.
ஜனங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு பல காரணங்கள் உண்டு.
They want somebody to wash their clothes.
தங்களுடைய துணிமணிகளை துவைப்பதற்கு ஆள் வேண்டும்.
I don't have time to wash my clothes.
என்னுடைய துணிகளை துவைப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை.
So they want a dobi.
ஆகவே அவர்களுக்கு துணி துவைக்கிறவர்கள் ஒரு வேண்டும், டோபி வேண்டும்,
குக்,
ஒரு சமையல்காரி வேண்டும்,
and somebody to clean the house,
வீட்டை சுத்தம் செய்வதற்கு ஒருவர் வேண்டும்,
and somebody to have sex with because that is also a great desire in man.
மனிதனிடத்தில் உடலுறவு கொள்வதற்கு ஒரு பெரிய ஆசை விருப்பம் இருப்பதனாலே அதற்கு ஒரு நபர் வேண்டும்,
and they want children,
பிள்ளைகள் பெற்றுத்தர வேண்டும்.
All these things are good in marriage.
இவைகள் எல்லாம் திருமணத்தில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் தான்.
But that is not the main thing.
ஆனால் இவைகள் தான் பிரதான காரியம் என்று அல்ல.
God did not say, see, I want somebody to make food for Adam, so I'll make one cook for him.
இப்போது ஆதாமுக்கு சமைக்க தருவதற்கு ஒரு ஆள் வேண்டும், ஆகவே நான் ஏவாளை சிருஷ்டிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் உண்டாக்கவில்லை.
He didn't say, well, Adam must have sex with somebody, so I'll make a woman for him.
ஆதாம் எப்படியாவது உடலுறவு கொள்ள வேண்டும், ஆகவே ஒரு ஸ்திரியை நான் உண்டாக்கட்டும் என்று சொல்லவில்லை.
You know what he said?
என்ன சொன்னான் தெரியுமா?
He said, Adam is lonely.
ஆதாம் தனியனா இருக்கிறான்.
Lonely.
தனியனா இருக்கிறான்.
He doesn't have anybody to talk to.
அவன் பேசுவதற்கு அங்கு யாரும் இல்லை.
He doesn't have anybody to fellowship with.
ஐக்கியம் கொள்வதற்கு அங்கு யாரும் இல்லை.
So I will make someone who will be absolutely suitable for him to fellowship with.
ஆகவே அவன் ஐக்கியம் கொள்வதற்கு ஏற்ற ஒரு நபரை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி உண்டாக்கினார்.
Yeah, that she can give food to him and sex and all that. That is all there.
அவனுக்கு ஆகாரம் கொடுக்கட்டும், உடலுறவுக்கு உதவி செய்யட்டும், எல்லாவற்றும்
இருக்கட்டும். When she comes, he will not be lonely.
ஆனால் பிரதானமான காரியம் என்னவென்றால் அவள் வரும்பொழுது ஆதாம் தனியனா இருக்க மாட்டான்.
So we remember this. The main purpose of marriage is that you are not lonely.
ஆகவே திருமணத்தினுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் நீங்கள் தனியனா இருக்க கூடாது.
Now many homes, husband and wife are lonely.
அநேக குடும்பங்களிலே புருஷனும் மனைவியும் தனியனாய் தனிமையா இருக்கிறார்கள்.
They live in the same house.
அதே வீட்டிலே தான் வசிக்கிறார்கள்.
They hardly talk to each other.
ஆனால் ஒருவரோடு பேசிக்கொள்வதே கிடையாது.
If they talk, it is the coffee ready?
நான் காஃபி ரெடி ஆயிச்சா? அப்படியே பேசினாலும் இப்படி தான் பேசுவாங்க.
Small things like that.
இது போல சின்ன சின்ன காரியங்கள்.
Where are my clothes? Did you wash them?
என் துணியெல்லாம் துவைச்சியா? அது எங்க இருக்கு? எங்க வச்ச?
Yeah, that is not fellowship.
அது ஐக்கியம் அல்ல.
Fellowship is to become friends.
ஐக்கியம் என்பது நண்பர்களாக மாறுவது.
Adam got a friend. when he married Eve.
ஆதாம் ஏவாளை திருமணம் செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு சிநேகிதி கிடைத்தாள்.
Somebody he can talk the most intimate things in his heart with.
மிகவும் நெருக்கமான இதயத்தில் உள்ள காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு நபர் கிடைத்து விட்டார்.
Something he can discuss so many things with her.
அவளோடு கூட பல காரியங்களை விவாதிப்பதற்கு ஒரு நபர்.
And she also got a friend in him.
அவளுக்கும் அவனிலே ஒரு நண்பன் கிடைத்தார்.
So what I want to tell you,
நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
there are many good things in marriage.
திருமணத்திலே பல நல்ல காரியங்கள் இருக்கிறது.
That we have somebody to share the burden of the house.
குடும்பத்தின் பாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நபர்.
A single man has to cook his own food, wash his own clothes, earn his own living.
ஒரு தனி மனிதன் அவன் தன்னுடைய துணிகளை துவைத்து தனக்காக சாப்பாடு சமைத்து அதே சமயத்தில் வெளியே போய் சம்பாதித்து வருவதும்.
But when he gets married,
ஆனால் அவனுக்கு திருமணமாகும்
பொழுது, can be divided.
இந்த காரியங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட முடியும்.
He can go and earn the living.
அவன் போய் சம்பாதிக்க முடியலாம்.
And she can do the cooking and the washing.
அவள் துணி துவைக்கவோ அல்லது சமையல் செய்யவோ செய்யலாம்.
There's a division of the labor, it's better for both.
ஆகவே அங்கே வேலைகள் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது, அது இருவருக்குமே நல்லது.
But that's not the main thing.
ஆனால் அதுதான் பிரதானமான காரியம்.
The main thing is fellowship.
முக்கியமான காரியம் ஐக்கியம்.
That the two can talk together.
இருவரும் ஒருவரோடு பேசிக்கொள்ள முடியும்.
And love one another.
ஒருவரோடு நேசிக்க முடியும்.
And share with each other.
ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள முடியும்.
And nowadays, you know, to take decisions, to discuss with each other before they take a decision.
இந்த நாட்களிலே ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பதாக இருவரும் விவாதித்து கலந்து ஆலோசித்து பேசி எடுக்க வேண்டும்.
You know, unfortunately, in our villages, the woman is treated like a slave.
நம்முடைய கிராமங்களிலே துரதிருஷ்டவசமாக ஸ்திரீகள் அவர்கள் அடிமை பெண்களை போல நடத்தப்படுகிறார்கள்.
God did not create Eve to be a servant to Adam.
ஆதாமுக்கு பணியாளாய் இருக்க முடியா ஏவாளை சிருஷ்டிக்கவில்லை.
But to be a friend.
ஒரு சிநேகிதியாய் இருக்க முடியாக.
One old godly man once said like this.
ஒரு மிகுந்த வயது முதிர்ந்த தேவ மனிதன் ஒப்படி ஒரு முறை சொன்னார்.
God did not take a bone out of Adam's head and make the woman.
ஆதாமுடைய தலையிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த ஸ்திரியை உண்டாக்கவில்லை.
To rule over Adam.
ஆதாமை ஆட்சி செய்ய முடியாக.
No.
இல்லை.
God didn't take a bone from Adam's feet and make a woman.
ஆதாமுடைய பாதத்திலிருந்து ஒரு எலும்பு எடுத்தும் ஒரு ஸ்திரியை சிருஷ்டிக்கவில்லை.
So that Adam puts his foot on his wife.
அப்படி இருக்குமேயானால் ஆதாம் தன்னுடைய காலின் கீழாக ஏவாளை போட்டு நசுக்கியிருந்திருப்பார்.
But where did he take a bone from?
அவர் எங்கிருந்து அந்த எலும்பை எடுத்தார்?
From his side.
அவனுடைய விதாவிலிருந்து எடுத்தார்.
So that he can keep that woman near his side all the time.
எப்பொழுதுமே தனக்கு அருகாமையிலேயே அந்த ஸ்திரியை வைத்துக் கொள்ள முடியாக.
Not rule over her.
அவளை ஆதிக்கம் செய்ய முடியாக அல்ல.
Not allow her to rule over him.
அவளும் தன்னை ஆளும் முடியாய் அனுமதிக்க அல்ல.
But to be friends.
ஆனால் இருவரும் நண்பர்களாக இருக்க
முடியாது. That's why he took a rib from the side.
ஆகவே தான் இங்கே பக்கத்திலிருந்து விலாவை எடுத்து செய்தார்.
And said to Adam, this is to be here. Your wife must be here.
உன்னுடைய மனைவி இங்கே தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
Not here.
இங்கே அல்ல.
Not at the below the feet.
காலுக்கு கீழாகவும்
அல்ல. By the side.
ஆனால் உனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும்.
So you know, we have grown up in a lot of heathen culture.
நாம் எவ்வளவு புரஜாதியாரான கலாச்சாரத்தில் வளர்ந்து விட்டோம்.
And heathen culture does not know the purpose with which God created marriage.
புற மதத்தினருடைய கலாச்சாரம் தேவன் ஏன் திருமணத்தை உண்டாக்கினார் என்பதை அறியாதிருக்கிறது.
That's why so many women are treated like slaves.
ஆகவே தான் அநேக ஸ்திரீகள் அடிமைகளை போல நடத்தப்படுகிறார்கள்.
Now we have to change that when we become Christians.
நாம் கிறிஸ்தவர்களாய் மாறும் பொழுது இந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும்.
Even if other people in our village don't do that,
நம்முடைய கிராமங்களிலே உள்ள மற்றவர்கள் அப்படி செய்யாவிட்டாலும் சரி,
we must do it.
நாம் அதை செய்ய வேண்டும்.
Especially all of you young people, a new generation coming up.
குறிப்பாக இப்பொழுது ஒரு புதிய தலைமுறை உருவாகி வருகிறது, இளம் பெண்கள்.
When you get married as young people,
வாலிபர்களாய் நீங்கள் திருமணமான பொழுது,
you must be friends with each other.
நீங்கள் ஒருவரோட நண்பர்களாக இருக்க வேண்டும்.
Because God created that woman to be your friend and your helper.
உங்களுக்கு உதவி செய்ய முடியாகத்தான் அந்த ஸ்திரியை உண்டாக்கினார்.
And so God wants you to be very happy together.
ஆகவே நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியாக, இருவரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க முடியாக உண்டாக்கினார்.
So the test of a good marriage is this.
ஆகவே நல்ல திருமணத்தின் சோதனை என்னவென்றால்,
what is the test of a good marriage?
ஒரு நல்ல திருமணத்தினுடைய அடையாளம் என்ன?
Not how well your wife can cook.
மனைவி எவ்வளவு நன்றாக சமைக்கிறாள் என்பதல்ல.
Not how many children you have.
எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதுமல்ல.
Not how well she can wash your clothes.
எவ்வளவு நன்றாக துணி துவைக்கிறாள் என்பதுமல்ல.
But how much can you talk to each other?
ஆனால் ஒருவரோடு எவ்வளவு தூரம் நீங்கள் பேச முடிகிறது?
Are you happy to talk to each other?
ஒருவரோடு பேசுவதற்கு சந்தோஷமா இருக்கிறீர்களா?
Supposing I were to ask you brothers.
சௌர்ல உங்களை பார்த்து நான் கேக்குறேன்.
Tell me quickly.
சீக்கிரமா சொல்லுங்க.
Who is your best friend?
உங்க சிறந்த நண்பர் யார் சொல்லுங்க? உங்களுக்கு சிறந்த நண்பர் யார்?
you should say it is my wife. You know, you guys, very easy to give that answer, but is it true?
என் மனைவி தான் என்னுடைய சிநேகிதி, சிறந்த நண்பன் என்று சொல்ல வேண்டும். இதை நீங்கள் சொல்லிவிடலாம், ஆனால் அது மெய்யா இருக்கிறதா உங்கள் வாழ்க்கையிலே?
And I ask you sisters, who is your best friend?
சகோதரிகளே, உங்களுடைய சிறந்த சிநேகிதன் யார்?
Can you honestly say that is my husband?
நேர்மையாக என்னுடைய புருஷன் தான் எனக்கு சிநேகிதன் என்று சொல்ல முடியுமா?
That is how it should be.
அப்படி தான் இருக்க வேண்டும்.
You know, husband and wife must be friends.
புருஷனும் மனைவியும் நண்பர்களாக இருக்க வேண்டும்.
Why do I say that?
நான் ஏன் இதை சொல்கிறேன்?
Because the Bible says.
வேதம் சொல்கிறது.
You know, there's a verse here in Genesis 2:24.
ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 வசனத்திலே,
a man shall leave his father and mother and cleave to his wife and they shall become one flesh.
புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
What does that mean?
அவருடைய பொருள் என்ன?
You read in Ephesians chapter 5.
எபேசியர் 5 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
The same verse is quoted.
அதே வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Ephesians chapter 5.
எபேசியர் 5 அதிகாரம்.
The same thing we read in Genesis 2.
ஆதியாகமம் 2 வாசித்த அதே வசனம்.
Verse 31.
31 வசனம்.
A man shall leave his father and mother and cleave to his wife and the two shall become one flesh.
இதினுமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இணைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
He said, this is a great mystery, but I'm not speaking about husband and wife. I'm speaking about Christ and the church.
இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன், புருஷன் மனைவி பற்றி சொல்லவில்லை என்று சொல்கிறார்.
Oh, that is a picture of Christ and the church.
அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளதான ஒரு படம்.
Man shall leave his father.
மனுஷன் தன் தகப்பனை விடுவான்.
Jesus left his father.
இயேசு தன்னுடைய பிதாவை விட்டார்.
And came.
இங்கே வந்தார்.
Here and became like us.
அவர் வந்து நம்மை போல மாறினார்.
Became one flesh with us.
நம்மோடு கூட ஒரே மாம்சமாக மாறினார்.
That is the meaning here.
அதுதான் இந்த வசனத்துடைய பொருள்.
Christ and I have become one flesh.
கிறிஸ்துவும் நானும் ஒரே மாம்சமாய் மாறி இருக்கிறோம்.
It is amazing.
வியப்பாக இருக்கிறது.
So the marriage relationship is to show how Christ and I have become one.
கிறிஸ்துவும் நானும் எப்படி ஒன்றாய் மாறுகிறோம் என்பதை விளக்கி காண்பிக்கவே திருமண உறவு இருக்கிறது.
Let me ask you brothers who are born again.
மறுபடியும் பிறந்த சகோதரர்களே, உங்களை கேட்கிறேன்.
Have you, has Christ become one with you?
கிறிஸ்து உங்களோடு கூட ஒன்றாய் மாறி இருக்கிறாரா?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
Yeah, you have to become one with your wife like that.
ஆம், அதே போலதான் நீங்களும் உங்கள் மனைவியோடு கூட ஒன்றாக வேண்டும்.
That's what it says in this verse.
அதான் இந்த வசனத்திலே பார்க்கிறோம்.
And what did Jesus say to us?
இயேசு நம்ம இடத்துல என்ன சொன்னார்?
Now remember, Jesus is the husband and we are the wife.
இயேசுதான் புருஷர், நாம் மனைவிகள்.
And what did Jesus the husband say to the wife?
மனவாளனாய் இயேசு தன்னுடைய மனவாட்டிக்கு என்ன சொல்கிறார்?
John 15.
யோவான் 15 அதிகாரம்.
Please listen to this.
இதை கவனியுங்கள்.
This is the husband telling the wife.
மனவாளன் மனவாட்டி இடத்திலே சொல்கிறான்.
Who is the husband?
மனவாளன் யார்?
Jesus Christ.
இயேசு கிறிஸ்து.
Who is the wife?
மனவாட்டி யார்?
We the church.
சபையாய் இருக்கிற நாம் தான்.
What is the husband telling the wife?
மனவாளன் மனவாட்டிக்கு என்ன சொல்கிறான்?
John 15 verse 15.
யோவான் 15 அதிகாரம் 15 வசனம்.
I am not calling you servants anymore, but I am calling you my friends.
நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை, நான் உங்களை சிநேகிதர் என்றேன்.
So what does this divine husband say to us?
தெய்வீக மனவாளன் நம்மிடத்தில் என்ன சொல்கிறார்?
You are not my servants, you are my friends.
நீங்களுடைய வேலைக்காரர்கள் பணியாளர்கள் அல்ல, நீங்கள் என்னுடைய சிநேகிதர்.
So what should you husband tell your wife?
ஆகவே புருஷராய் இருக்கிற நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் என்ன சொல்ல வேண்டும்?
You are not my servant, you are my friend.
நீ என்னுடைய வேலைக்காரி அல்ல, நீ என்னுடைய சிநேகிதி.
I hope you'll all go home and tell your wife that.
நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் உங்க மனைவியிடம் சொல்லுவீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
You can't, you don't get time in the conference because you're all sleeping separately.
கான்பரன்ஸ் நேரத்தில் நீங்கள் ஒரு இடத்துல தங்குறீர்கள், மனைவி வேறு இடத்துல தங்குறாள், ஆகவே இங்கே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது.
Tomorrow you'll go home.
நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு போன உடனே
you got to tell your wife.
மனிதத்திலே சொல்ல வேண்டும்.
Till now I called you servant, now you are my friend.
இதுவரை உன்னை என்னுடைய வேலைக்காரி என்று அழைத்தேன், இனிமேல் நீ என்னுடைய சிநேகிதி.
And we are going to be friends in this house.
இந்த குடும்பத்திலே, இந்த வீட்டிலே நாம் நண்பர்களாக இருக்க போகிறோம்.
That is how it should be.
இப்படி தான் அது இருக்க வேண்டும்.
I hope this conference will change your marriage.
இந்த கான்பரன்ஸ் உங்களுடைய திருமண வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நான் நம்புகிறேன்.
Make it a very happy marriage from today.
இன்றிலிருந்து ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகிறேன்.
You know, you can't have a happy marriage if you don't obey God's word.
தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே உங்களுக்கு சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையாது.
God's word says the wife must be a friend, not a servant.
மனைவி புருஷனுக்கு ஒரு சிநேகிதியாக இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு வேலைக்காரியாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது.
You can live in the same roof and be lonely.
ஒரே கூரையின் கீழே வாழ்ந்து கொண்டு அதே சமயத்திலே தனிமையாய் நீங்கள் இருந்து விட முடியும்.
If you don't talk to each other.
ஒருவரோடு பேசாவிட்டால்.
If you don't laugh together.
ஒருவரோடு சிரிக்காவிட்டால்.
Do you ever laugh together with your wife?
மனைவியோடு கூட பேச்சு சிரிச்சு பேசிருக்கீங்களா?
Don't you laugh together with your friends?
உங்க ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது மட்டும் சிரிக்கிறீங்களா?
You're not always serious with your friends.
எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சீரியஸா இருக்கீங்களா?
That is all with enemies.
அது சத்துருக்களோடு தான்.
You are with your friends, you are so happy.
நண்பர்கள் கூட சேர்ந்துட்டா ஒரே குமாளம் தான், சந்தோஷம் சிரிப்பு.
So in the same way it must be your home.
அதே போல உங்கள் குடும்பத்திலேயும் இருக்க வேண்டும்.
With your wife you must be able to joke and laugh together.
மனைவியோடு கூட ஜோக் அடித்து சிரிக்க வேண்டும்.
That means you are friends.
அப்படியானால் நீங்கள் நண்பர்களாக இருக்கிறீர்கள்.
See, we have all got this heathen culture that teaches no, we must not joke and laugh.
நாம் ஜோக் அடித்து சிரிக்கலாம் கூடாது என்று சொல்லி இந்த புற மதத்தினுடைய கலாச்சாரம் நமக்குள்ளாக நுழைந்து விட்டது.
Then what should we do?
பிறகு என்னதான் செய்வது?
Only shout and quarrel.
சத்தம் போட்டு திட்டலாமா, சண்டை போடலாமா?
Is that why God allowed us to be married?
இதற்காக தான் தேவன் திருமணத்தை நியமித்திருக்கிறாரா?
No, that is the work of the devil.
அது பிசாசுடைய வேலை.
So when we walk humbly with God,
ஆகவே நாம் தேவனிடத்திலே தாழ்மையா நடக்கும் பொழுது,
we will be able to walk humbly with each other.
நாம் ஒருவரோடொருவர் தாழ்மையாக நடக்க முடியும்.
See, it says here in Genesis 2,
ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்,
that the Lord made so many animals.
And தேவன் அநேக விலங்குகளை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம்.
And birds, verse 19.
19 வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் ஆகாயத்தின் பறவைகளையும் உண்டாக்கினார்.
And he brought all of them to the man.
அவைகள் எல்லாவற்றையும் ஆதாமினிடத்திலே கொண்டு வந்தார்.
And said, okay, Adam, you give a name to all these birds and animals.
ஆதாமே, நீ இந்த எல்லா மிருகங்களுக்கும் எல்லா பறவைகளுக்கும் பெயர் கொடு பார்ப்போம்.
That is amazing that Adam could give a name to all the birds and animals in this world.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காணப்படுகிற சகல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஆதாம் பெயரிட்டான். ஆச்சரியமா இருக்கிறது.
But then as these animals were coming,
இந்த ஒவ்வொரு விலங்காக போய் கொண்டே இருக்கும்போது,
this is before God made Eve.
ஏவாளை உண்டாக்குவதற்கு முன்பதாக இந்த சம்பவம் நடக்கிறது.
First the lion comes.
முதலாவது ஒரு சிங்கம் வருகிறது.
Adam says, hey, there are two of them.
அதான் பார்த்தா ரெண்டு சிங்கம் இருக்கிறது.
One is male and female.
ஒன்று ஆண் சிங்கம், ஒரு பெண் சிங்கம்.
Then the elephant comes.
அடுத்து யானை வருகிறது.
That is also two.
இதுவும் ஜோடியாக வருகிறது.
Male and female.
ஆண் யானை, பெண் யானை.
The dog.
அடுத்து நாய் வருகிறது.
Also two.
அதுவும் இரண்டு ஜோடியாக வருகிறது.
The cat.
பூனை.
Also two.
அதுவும் ஜோடி.
And the birds.
பறவைகள்.
Also two.
அவைகளும் ஜோடியாக வருகிறது.
And after it's all finished.
எல்லாம் முடிந்த உடனே,
see, what about me? I'm only one.
நான் பாருங்க, நான் தனியா இருக்கிறேனே.
Something is wrong here.
ஏதோ தவறு நடந்து விட்டது என்று சொல்கிறான்.
He saw the lion is so happy with his wife.
அங்கே அந்த ஆண் சிங்கம் தன் மனைவியோடு கூட சந்தோஷமா இருக்கிறதை பார்க்கிறான்.
The elephant is so happy with playing around with each other's trunks.
அந்த யானையும் தன் துதிக்கை வைத்துக் கொண்டு தன்னுடைய பெண் யானையோடு கூட விளையாடுகிறதை பார்க்கிறான்.
I don't have anybody to play with.
நான் விளையாடுவதற்கு யாருமே இல்லையே.
God said, okay.
ஆண்டவர் சரி என்று சொன்னார்.
I'll do something for you.
உனக்கு நான் ஏதாவது ஒன்றை செய்கிறேன்.
But it was more than for the animals.
ஆனால் அந்த விலங்குகளை காட்டிலும் அதிகமான ஒன்றை நான் உனக்கு
செய்கிறேன். Because the animals could only play with each other and have sex and eat and all that.
மிருகங்கள் அது ஒன்றோடு ஒன்று விளையாடும், சாப்பிடும், அது ஒன்றோடு ஒன்று உறவு கொள்ளும், அவ்வளவுதான்.
But there's one thing an animals cannot do to each other.
ஆனால் விலங்குகள் ஒன்றை செய்ய முடியாது.
They cannot talk and laugh.
அந்த விலங்குகள் ஒன்றோடு ஒன்று பேசவோ சிரிக்கவோ செய்ய முடியாது.
Have you ever seen a dog laughing?
ஒரு நாய் சிரிக்கிறத பார்த்திருக்கீங்களா?
I've never seen one.
நான் பார்த்ததே.
Have you ever seen a cat laughing?
ஒரு பூனை சிரிக்கிறத பார்த்திருக்கீங்களா?
So only human beings who can laugh.
மனுஷர்கள் மட்டும் தான் சிரிக்கிறார்கள்.
And only a human being can talk to his wife.
ஒரு மனுஷன் மட்டுமே, மனித இனம் மட்டுமே ஒருவரோடு பேச முடியும்.
The cats and all, they can only have sex and have children, that's all.
பூனைகள் உறவு கொண்டு அவைகள் பூனை குட்டிகளை ஈனும், அவ்வளவுதான்.
Their fellowship is only in these physical things.
அவர்களுடைய ஐக்கியம் எல்லாம் இந்த சரீரப்பிரகாரம் காரியத்துக்கு மட்டும்தான்.
And the mother will bring food for the little cats.
அந்த பூனை குட்டிகளாம் தாய் என்ன அழகா சாப்பாடு கொடுக்கும் பார்த்திருக்கீங்களா?
So if our home, just the mother brings the food and there is sex and all that, that is like an animal's home.
அவே நம்முடைய குடும்பத்திலேயும் தாய் ஆகாரம் கொடுக்கிறாள், ஆணும் பெண் உறவு கொள்கிறாள் என்று சொன்னால் அது விலங்குகளுடைய நிலவரம் தான்.
We must be able to talk to each other.
நாம் ஒருவருடன் பேச வேண்டும்.
Which the animals cannot do.
விலங்குகளால் அதை செய்ய முடியாது.
We must be able to laugh together.
நாம் ஒன்றாக சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
The animals cannot do.
விலங்குகள் அதை செய்ய முடியாது.
We can have fellowship with each other.
நாம் ஒருவருடன் ஐக்கியப்பட முடியும்.
The animals cannot have that.
விலங்குகளுக்கு அது முடியாது.
God made us like him.
தேவன் தம்மை போல நம்மை உண்டாக்கி இருக்கிறார்.
So many husband and wife are living like animals today.
அநேக புருஷர்களும் மனைவிகளும் விலங்குகளுடைய நிலவரத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Children,
பிள்ளைகளை பெறுகிறார்கள்.
Animals also have children.
பிள்ளைகளை, விலங்குகளுக்கும் பிள்ளைகள்.
They provide food for the children.
இங்கே பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள்.
Those animals also provide food for their children.
மிருகங்களும் தங்களுடைய குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது.
They eat.
அவைகள் சாப்பிடுகிறார்கள்.
They also eat here.
இவர்களும் இங்கே சாப்பிடுகிறார்கள்.
This husband and wife sleeps, the animals also sleep.
புருஷன் மனைவி வீட்ல தூங்குறாங்க, மிருகங்களும் தூங்குகிறது.
They have sex, the animals have sex.
இவர்கள் உறவு கொள்கிறார்கள், அவர்களும் உறவு கொள்கிறது.
What is the difference?
என்ன வித்தியாசம்?
Many even Christian homes are like animals homes.
அநேக கிறிஸ்தவ குடும்பங்களும் கூட விலங்குகள் குடும்பத்தை போல தான் இருக்கிறது.
If you want to lift your home above the level of an animal,
இந்த விலங்குகள் என்ற நிலவரத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்தை மேலே தூக்க வேண்டுமானால்,
you must start talking to each other.
நீங்கள் ஒருவரோடு பேச ஆரம்பிக்க வேண்டும்.
Praying together.
ஒன்றாய் ஜெபிக்க வேண்டும்.
And you pray together?
நீங்க ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா?
The animals don't do that.
விலங்குகள் அப்படி செய்வதில்லை.
You ask yourself this question.
உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள்.
What do we do in our home that animals don't do?
விலங்குகள் செய்யாத எந்த காரியத்தை நம்முடைய குடும்பத்திலே நாம் செய்கிறோம்?
As husband and wife,
purushan manaviyaga,
and you'll find that everything you do as husband and wife is only what the
purushan manaviyaga neengal seigira ovvoru kaaryathiyum andha vilangugalum seigirathu.
Now from today you got to change that.
Indrilirundhu neengal idhai maatra vendum.
Say we're not animals.
Naam vilangugal alla.
Yeah, it's good, all these things are good, these physical things.
Indha sarira pragaramana kaaryangal ellam nalladhu dhaan.
But we are spiritual beings.
Aanal naam aavikkuriya,
that is more important.
Adhu miga mukkiyamana kaaryam.
We must pray together.
நாம் ஒன்றாக ஜெபிக்க வேண்டும்.
We must talk to one another.
ஒருவரோடு பேச வேண்டும்.
We must laugh together.
ஒன்றாக சிரிக்க வேண்டும்.
We must do things together.
நாம் ஒன்றாக சேர்ந்து காரியங்களை செய்ய வேண்டும்.
That is how a Christian home must be.
இப்படி தான் கிறிஸ்தவ குடும்பம் இருக்க வேண்டும்.
And sometimes you may forget to do it, it doesn't matter, some life is very busy.
சில சமயத்திலே நீங்கள் செய்ய மறந்து விடலாம், அது பரவாயில்லை, வாழ்க்கையானது ரொம்ப பிஸியாக போய் கொண்டே இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் முடியுமோ, எப்பொழுதெல்லாம் முடியுமோ,
pray together,
ஒன்றாக சேர்ந்து ஜெபியுங்கள்.
And whenever you can talk together,
எப்பொழுதெல்லாம் முடியுமோ நீங்கள் ஒன்றாக சேர்ந்து பேசுங்கள்.
You know, many in very poor homes in India,
இந்தியாவிலே அநேக ஏழை வீடுகளிலே,
many newly married families have to stay with their parents.
புதிதாக திருமணமானவர்கள் தங்கள் குடும்பத்திலே தகப்பன் தாயோடு கூட தான் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டியிருக்கிறது.
That's not the best.
அது மேன்மையானது அல்ல.
But sometimes people are so poor, there is no other way.
சில சமயத்திலே மிகவும் ஏழ்மை நிலையில இருக்கிறபடினாலே வேறு வழி இல்லை, அப்பா அம்மாவோட கூட சேர்ந்து கூட்டு குடும்பம் நடத்த வேண்டும்.
If you are so poor, there is no other way, then you have to do it.
மிகவும் ஏழ்மையான நிலையில இருக்கிறீர்கள், வேறு வழி இல்லை என்று சொன்னால் அப்படிதான் செய்ய வேண்டும்.
It was like that for me.
எனக்கு நான் அப்படி இருந்தேன்.
I was serving the Lord. I did not even have money to pay house rent.
வீட்டு வாடகை செலுத்த கூட எனக்கு பணம் இல்லை. ஆகவே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் ஆரம்பத்திலே.
37 years ago.
37 ஆண்டுகளுக்கு முன்பாக.
I had to stay in one small room in my parents' home.
என்னுடைய அப்பா அம்மா வீட்டிலே ஒரு சிறு அறையிலே நாங்கள் தங்க வேண்டியிருந்தது.
For one or two years it was like that.
ஒன்று இரண்டு வருடங்கள் அப்படி இருந்தது.
So I can understand what it is.
ஆகவே கூட்டு குடும்பமா இருப்பது என்னால் என்ன என்பதை நான் விளங்கிக் கொள்ள முடியும்.
It's not easy, it's not the best.
அது எளிதானதும் வாழ்க்கையும் இல்லை, அது மேன்மையான வாழ்க்கையும் அல்ல.
If I had enough money those days, I would have lived separately.
அந்த நாட்களில் எனக்கு போதுமான பணம் இருந்திருக்குமேயானால் நான் தனியாக வீடு பார்த்து வாழ்ந்திருப்பேன்.
But God allowed me to go that way because he wanted me to understand what many people in India are going through.
இந்தியாவிலே அநேகர் எவ்விதமான வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாக தேவன் அப்படி என்னை அனுமதித்தார்.
Because he was preparing me for a ministry.
ஏனால் அவர் எனக்கு ஊழியத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தினார்.
So I had to go through that.
ஆகவே நான் அதற்குள்ளாய் கடந்து செல்ல
வேண்டியது. So I understand that.
ஆகவே நான் விளங்கிக் கொள்ள முடியும்.
I'm not saying it's wrong.
தவறு என்று சொல்லவில்லை.
If you are poor, there's nothing else you can do.
ஏழையாக இருந்தால் என்ன செய்வது? வேற ஒன்றும் செய்ய முடியாது.
But
ஆனால்
you must not be attached to your father and mother.
உங்கள் தாப்பன் தாயினிடத்திலே நீங்கள் அப்படியே இசைந்து இருக்க கூடாது.
You must be attached to your wife.
மனைவியிடத்தில் தான் இசைந்து இருக்க வேண்டும்.
You must go for a walk with your wife.
மனைவியோடு கூட சேர்ந்து நீங்கள் ஒரு நடந்து கொண்டு வரலாம்.
So that you can, particularly she can share her problems with you.
அப்படி நீங்கள் இருவரும் தனியாக ஒரு வாக்கிங் போகும்பொழுது மனைவி தன்னுடைய பிரச்சனையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சமயம் கிடைக்கும்.
We are not like animals.
நாம் விலங்குகளைப் போல அல்ல.
We must have fellowship.
நாம் ஐக்கியப்பட வேண்டும்.
So let me say this, even if you have to stay with your parents, you must go for a walk with your wife so that she can share her problems with you every day.
அப்பா அம்மாவோடு கூட நீங்கள் தங்கி இருந்தாலும் சரி, நீங்கள் தினமும் ஒரு வாக்கிங் போக வேண்டும். அப்படி நீங்கள் நடை போகும்பொழுது மனைவி உங்களோடு கூட காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும்.
Only 15 minutes.
15 நிமிஷமா இருந்தாலும் சரி, ஒரு வாக்கிங் போய்விட்டு வாருங்கள்.
We must learn to listen to one another.
நாம் ஒருவரோடு கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும், கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
Supposing your wife has a problem.
மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது.
Whom can she say it to?
யாரிடத்தில்தான் அந்த பிரச்சனை சொல்ல முடியும்?
She should say to you, who else?
உங்களிடத்தில்தான் சொல்ல முடியும், வேறு யாரிடத்திலே போய் சொல்லுவார்?
Because the Bible says a woman is a weaker vessel.
வேதம் என்ன சொல்கிறது என்றால் மனைவி ஸ்திரியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறாள்.
1 Peter
ஒன்று பேதுரு.
We read in 1 Peter and chapter 3.
ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம்
Verse 7.
ஏழாம் வசனம்.
You husbands live with your wife in an understanding way because she is a weaker vessel.
புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடன் வாழுங்கள்.
If you don't live in an understanding way with your wife, God will not listen to your prayer.
மனைவியோடு கூட விவேகமாய் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளாவிட்டால் தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார்.
The Bible says the wife is a weaker vessel.
மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறாள் என்று வேதம் சொல்கிறது.
She is physically weaker.
சரீரப்பிரகாரமாக பலவீனமாக இருக்கிறாள்.
And emotionally also she is weaker.
உணர்ச்சி பூர்வமாகவும் சரி அவள் பலவீனமாக இருக்கிறாள்.
That is why a small thing can make her cry.
ஆகவேதான் சிறு காரியத்துக்காகவும் கண்ணீர் விட ஆரம்பித்து விடுவாள்.
Then you must listen to her. Maybe she has a problem.
அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் காது கொடுத்து செவி கொடுங்கள்.
One of the most important things is to have a listening ear to a wife's problems.
பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் என்னவென்றால் செவி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல
Even if you think, oh, that's a small thing.
இதென்ன போய் சின்ன காரியத்துக்கா இப்படி எல்லாம் செய்கிறேன் என்று
சொல்லலாம். It may be a small thing for you.
உங்களுக்கு வேண்டுமானால் அது சிறிய காரியமா இருக்கலாம்.
It's a big thing for her.
அவளுக்கு அது பெரிய காரியம்.
See, if there's a 35 kilo suitcase there.
அங்கே 35 கிலோ எடையுள்ளதான ஒரு சூட்கேஸ் இருக்குது.
And she is finding it so difficult to lift it.
அதை தூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறாள் மனைவி.
And you say, ah, that's nothing. I can take it so easily.
இத போய் பெருசா ரொம்ப வந்தா பண்ணிட்டு இருக்கே பாரு எவ்வளவு ஈஸியா தூக்கிட்டேன்.
What, 35 kilos? Why?
ஏன்?
Because you are a man.
நீ ஒரு ஆண் மகனா இருக்கிறாய்.
You can lift it. You got good muscles.
உனக்கு நல்ல தசை இருக்கிறதுனால சூட்கேஸ் அப்படியே தூக்கி விடுகிறாய்.
But for her,
அவளுக்கோ
so heavy she can't lift.
ரொம்ப கனமா இருக்கு அவளால தூக்க முடியவில்லை.
It is like that with many problems in life also.
இதே போல தான் வாழ்க்கை பிரச்சனை இந்த சூட்கேஸ்களும் கூட.
Ah, for you it is so easy.
உங்களுக்கு வேண்டுமானால் சிறிய பிரச்சனை.
But for her it is so heavy.
அவளுக்கோ அது மிகுந்த பாரமா இருக்கிறது.
So you must allow her to pour out her heart to you.
ஆகவே அவளுடைய இருதயத்தை உங்களுக்குள்ளே மனம் திறந்து பேச நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும்.
Even if she comes to gossip and speak about somebody else.
சில சமயத்துல இவங்களை பத்தி அவங்களை பத்தி எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க பத்தி எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க.
You know that's not good.
அது நல்லது இல்லன்னு உங்களுக்கு தெரியுது.
But maybe something is burdening in her heart.
ஆனா ஏதோ ஒரு பாரம் இருக்கிறதுனால தான் மனைவி அப்படி பேசுகிறாள்.
If you say no shut up I'm not going to listen to all that gossip and backbiting
ஐயே மூடு இந்த மாதிரி புறங்கூறதெல்லாம் என்கிட்ட வெச்சுக்க கூடாது அவங்க பத்தி இவங்க பத்தி எல்லாம் பேச கூடாதுன்னு
சொன்னீங்கன்னா I'm a holy man
நான் ஒரு பரிசுத்தவான்
then she keeps quiet
அவள் அமைதியாகி விட்டாள்
what will she do
அவள் என்ன செய்வாள்
she'll go and tell her neighbor what she should have told
பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அம்மாட்ட போய் அங்க போய் சொல்லுவா புருஷன்ட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அவர் கேட்க மாட்டேங்கறானே அவங்க கிட்ட
சொல்வாள் which is better
எது நல்லது
see if your wife is vomiting
மனைவிக்கு வயித்த பரட்டிட்டு வாந்தி வருது
It is better she vomits into your lap than the neighbor's lap. Isn't that right?
பகதியட்டக்காரோட மடியில வாந்தி இருக்கறத விட உங்க மடியிலே வாந்தி இருக்கறது நல்லதா?
Isn't it better?
அதானே நல்லது.
Yeah, you can go to the bathroom and wash it off after that. You're okay.
நீங்க பாத்ரூமுக்கு போய் கழுவிட்டு வந்துட்டீங்க சரியாயிடுச்சுல.
But he goes and vomits in the neighbor's house there'll be a lot of problems.
பகதியட்டக்காரம் மடியில போய் வாந்தி எடுத்தா நிறைய பிரச்சனை வந்துரும்.
So whatever your wife says
அவே மனைவி என்ன சொன்னாலும் சரி
good or bad
நல்லதோ கெட்டதோ
I'll give you one advice
நான் ஒரு ஆலோசனை சொல்றேன்
listen
கவனியுங்கள்
if it is bad go to the bathroom and wash it off simple
கெட்டதா இருந்தா பாத்ரூம்ல போய் கழுவிட்டு வந்துருங்க அவ்வளவுதான்
if it is good
நல்லதா இருந்தா
maybe some good advice
நல்ல ஆலோசனை
do you think wives can sometimes give some good advice
எப்பவாவது சில சமயத்திலே மனைவியும் கூட ஒரு சில நல்ல ஆலோசனை கொடுப்பாள் என்று நினைக்கிறீர்களா
yes or no
ஆமாவா இல்லையா
Yeah, I think so.
நான் அப்படி எண்ணுகிறேன்.
I think my wife has helped me many times.
அநேக சமயங்களிலே என்னுடைய மனைவி எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள்.
You know that the Lord told Abraham once.
ஒருமுறை ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார்.
Listen to Sarah.
சாராளுக்கு செவி கொடு.
Not always.
எப்பொழுதுமே அல்ல.
But once he said that.
ஒருமுறை ஆண்டவர் சொன்னார்.
I don't want to show you that verse because your wives will quote it to you all the time.
அந்த வசனத்தை எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அப்படி என்றால் உங்கள் மனைவி எப்பொழுதுமே அந்த வசனத்தை சொல்லி காண்பித்துக் கொண்டே இருப்பார்கள்
So I'll help you I won't show you where that
அவ நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அந்த வசனத்தை நான் சொல்ல மாட்டேன்
எங்க இருக்குது it is in genesis somewhere
ஆதியாகமத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது
what I'm trying to say is
நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால்
that sometimes god uses our wives also to tell us something
சில சமயங்களிலே நமக்கு சில காரியங்களை சொல்லும்படிக்கு மனைவியும் தேவன் பயன்படுத்துகிறார்
to warn us
நம்மை எச்சரிக்க முடியாக
God has used women in the Bible.
வேதத்திலே தேவன் பெண்மணிகளை பயன்படுத்தி இருக்கிறார்.
Think of Esther, how she saved a whole nation.
எஸ்தர் எப்படி தன்னுடைய முழு தேசத்தையும் பாதுகாத்தாள்.
Or Ruth.
ரூத்.
what a blessing she was.
அவள் எல்லாம் என்ன ஆசீர்வாதமா இருந்தாள்.
And in the New Testament also you read in Romans 16 some wonderful sisters.
புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலேயும் ரோமர் 16 அதிகாரத்திலே சில அற்புதமான பெண்மணிகளை குறித்து வாசிக்கிறோம்.
So don't despise your wife.
ஆகவே மனைவியை அலட்சியம் பண்ண வேண்டாம்.
We must value one another.
ஒருவரையொருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
And we must put our wife above our parents. That is very important.
நம்முடைய பெற்றோர்களை காட்டிலும் மேலான இடத்திலே தான் மனைவியை வைக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம்.
And also we read in Genesis 2
ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம்.
Verse 24
24 ஆம் வசனம்.
After leaving father and mother, he should be one flesh with his wife.
தகப்பனையும் தாயும் விட்டுவிட்டு மனைவியோடு கூட 24 ஆம் வசனம் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
And the man and his wife were naked and they were not ashamed. Verse 25.
ஆதியாகமம் 2 அதிகாரம் 25 ஆம் வசனம். ஆதாமும் அவன் மனைவியுமாக இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள்.
See that there it's speaking about the physical relationship between husband and wife.
இங்கே புருஷனுக்கு மனைவிக்கும் உள்ள சரீர பிரகாரம் ஒரு உறவை குறித்து பேசுகிறார்.
That is written in the Bible before sin came into the world in chapter 3.
3rd அதிகாரத்திலே பாவம் உலகத்திலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக எழுதப்பட்ட வசனம் தான் 2rd அதிகாரம் 25th வசனம்.
Let me say that again.
மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Becoming one flesh with your wife means the physical sexual relationship.
மனைவியோடு கூட ஒன்றாக மாறுவது என்பது சரீரப்பிரகாரமான உறவை குறிக்கிறது.
And that is written in the Bible before sin came into the world in Genesis chapter 3.
ஆதியாகமம் 3rd அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த பாவம் உள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக எழுதப்பட்ட காரியம்.
There is no sin in chapter 1 and 2.
ஆதியாகமம் 1rd 2rd அதிகாரங்களிலே பாவம் இல்லை.
But there is a sexual relationship.
ஆனால் அங்கே பாலியல் உறவு காணப்படுகிறது.
Teaching us.
நமக்கு எதை போதிக்கிறது?
There is no sin in the sexual relationship between husband and wife.
புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள பாலியல் உறவிலே பாவம் இல்லை என்பதை அது போதிக்கிறது.
And that is why a husband and wife must be happy to have a sexual relationship with each other.
ஆகவே தான் புருஷனும் மனைவியும் சரீர பிரகாரமான உறவு கொள்ளுவதிலே சந்தோஷமா இருக்க வேண்டும்.
It's not something to be ashamed of.
அதை குறித்து வெட்கப்படுகிற காரியம் அல்ல அது.
We don't do it in public.
பொதுவான இடங்களில் செய்வதில்லை.
But that is like saying you don't take your bath in public.
பொதுவான இடத்திலே நாம் குளிப்பதில்லை அதே போல தான்.
You don't go to the toilet in public.
நாம் கழிவறைக்கு பொதுவாக இடங்களில் போவதில்லை.
But we are not ashamed that we go to the toilet.
ஆனால் கழிவறைக்கு செல்லிர என்று சொல்வதிலே வெட்கப்படுவதில்லை.
We are not ashamed to say I take a bath.
நான் குளிக்கிறேன் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படுவதில்லை.
There are a lot of things we do in private.
இதுபோல பல காரியங்களை நாம் அந்தரங்கத்திலே செய்கிறோம்.
But we don't have to be ashamed of it.
ஆனால் அதை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை.
Whether it's taking a bath or having a sexual relationship, we do it in private, but there's nothing to be ashamed of.
குளிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி அல்லது சரீரப்பிரகாரம் உறவு கொள்கிற காரியமாக இருந்தாலும் சரி அதை தனியாக நாம் செய்கிறோம் அதை குறித்து நான் வெட்கப்பட தேவையில்லை.
Many Indian women think, oh, that is a dirty thing.
அநேக இந்திய பெண்மணிகள் நினைக்கிறது என்னவென்றால் சரீர பிரகாரமாக உறவு கொள்வது என்பது அது கெட்ட காரியம்
என்று
எண்ணுகிறார்கள். இந்த கருத்தை பெற்றுக்
கொண்டார்கள்
சினிமாவிலிருந்து பெற்றுக்
கொண்டார்கள்.
சினிமா என்பது எப்பொழுதுமே தீமையான காரியம்.
அங்கேதான்
இவளை எல்லாம் காண்பிக்கிறார்கள்.
பீப்புள் ஹூ ஆர் நாட் ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்.
அங்கே புருஷன் மனைவியாக கூட அங்கே இருப்பதில்லை.
It's all evil.
That's தீமையான காரியம்.
From the devil.
அதெல்லாம் பிசாசு இடத்திலிருந்து வந்த காரியம்.
But here we read about something holy.
ஆனால் இங்கே நாம் வாசிக்கிற காரியம் பரிசுத்தமான காரியம்.
Here it is between husband and wife.
இங்கே புருஷன் மனைவிக்குள்ளாக இருக்க உறவை குறித்து சொல்கிறது.
So just like when it is not your wife, it is from the devil.
அவன் மனைவி இல்லாத ஒரு நபரிடத்தில் இருந்து சொன்னால் அது பிசாசு இடத்திலிருந்து வருகிற காரியம்.
That type of relationship is wrong.
மனைவி இல்லாத ஒரு பெண்ணோடு கூட உறவு தகாத உறவு கொள்வது தவறான காரியம்.
That is from the devil.
அது பிசாசு இடத்திலிருந்து வருகிறது.
In the same way,
அதே போல
when it is with your wife, that is from God.
மனைவியோடு கூட இருக்கிற சேர்க்கையானது தேவனிடத்திலிருந்து வருகிறது.
So I want to tell all of you that a sexual relationship is a holy thing.
ஆகவே பாலியல் உறவு புருஷனுக்கு மனைவிக்கும் உள்ள பாலியல் உறவு என்பது பரிசுத்தமான புனிதமான காரியம்.
And let me tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும்.
Before you eat your food, you pray.
நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக ஜெபித்து விட்டு சாப்பிடுகிறீர்கள்.
Before you start on a journey, you pray.
ஒரு பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஜெபிக்கிறீர்கள்.
Before you have a sexual relationship, you can pray.
சரீர பிரகாரமான உறவு கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபிக்கலாம்.
You can say, Lord bless us.
ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி என்று ஜெபிக்கலாம்.
You created.
நீர் இந்த காரியத்தை நீர் உண்டாக்கினீர்.
You never need to have a guilty conscience about it.
இதை குறித்து உங்களுக்கு குற்ற உணர்வே உண்டாக கூடாது.
It is perfectly right for a husband and wife to have a sexual relationship every day if they want to have it.
அவர்களுக்கு வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் சரீரபராமன உறவு கொள்ளலாம். அது முற்றிலுமாய் நல்லதுதான்.
Just like you having a bath every day.
ஒவ்வொரு நாளும் குளிப்பது போல.
There's nothing wrong in it.
அது தவறில்லை.
It's very important to understand that.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் நல்லது.
That God created it.
தேவனே இதை சிருஷ்டித்தார்.
And the pleasure you get from it is not sinful.
அதிலிருந்து வரக்கூடிய இன்பமானது அது பாவமான ஒரு காரியம் அல்ல.
God, just like the pleasure you get from eating food is not sinful.
எப்படி ஆகாரம் சாப்பிடுவதிலே வரக்கூடிய இன்பம் பாவமல்லாத காரியமா இருக்கிறதோ அதே போல தான்.
Eat a chocolate or ice cream, you enjoy it.
சாக்லேட் சாப்பிடும் பொழுதோ அல்லது ஐஸ்கிரீம் சாப்பிடும் பொழுதோ நீங்கள் அதை சுவைத்து சாப்பிடுகிறீர்கள்.
You don't have to feel guilty that you enjoy it.
நீங்கள் அதை சுவைத்து சாப்பிட்டபடினாலே குற்ற உணர்வு அடைய தேவையில்லை.
Same way in the physical relationship in marriage, if you enjoy it, it is right.
அதே போல சரீர பிரகாரமாக உறவு கொள்ளும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பமானது சரியான ஒன்றுதான்.
The next thing I want to say,
அடுத்த காரியம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால்,
The Lord told Adam and Eve,
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் சொல்கிறார்,
Genesis 1:28,
ஆதியாகமம் 1:28,
Be fruitful and multiply.
நீங்கள் பலுகி பெருகி.
That means God wanted them to have children.
அதனுடைய பொருள் என்னவென்றால் அவர்கள் பிள்ளைகளை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
That is a very big responsibility in marriage.
திருமணத்தில் இது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது.
All these things I told you are found in Genesis 1 and 2.
நான் உங்களுக்கு சொன்ன இந்த எல்லா காரியங்களுமே ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களிலே காணப்படுகிறது.
Friendship in marriage.
திருமணத்திலே அந்த நண்பர்களாக இருப்பது.
Sex in marriage.
திருமணத்திலே உள்ள சரீர பிரகாரமான உறவு.
Caring for one another, being friends.
ஒருவருக்கு ஒருவர் கரசனைப்பட்டு நண்பர்களாக இருப்பது.
Communication.
ஒருவர் தொடர்பு கொள்வது.
And having children.
பிள்ளைகளை பெறுவது.
And God wanted children because he wanted the knowledge of him to go from one generation to the next generation.
தேவனுடைய தேவனை குறித்த அறிவானது ஒரு சந்ததியிலிருந்து மறு சந்ததிக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதனாலே தேவன் பிள்ளைகளை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்.
See the last book of the Old Testament, Malachi.
புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகிய பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகிய மல்கியா புத்தகத்திற்கு வருவோம்.
In the book of Malachi,
மல்கியா புத்தகம்,
he says in chapter 2,
இரண்டாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார்,
verse 15,
15ஆம் வசனம்.
Now in some translations this is translated in a different way.
ஒரு சில மொழிபெயர்ப்புகளிலே வித்தியாசமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
But here is how it is in this translation.
இந்த மொழிபெயர்ப்பிலே இப்படி தான் இருக்கிறது.
Why in the middle of that verse?
அந்த வசனத்தின் மத்தியிலே.
Why did God make two of them into one?
மல்கியா 2:15, தேவன் அந்த இருவரையும் ஏன் ஒன்றா இருக்கும்படி படைத்தார்?
So that he can get a godly offspring from them.
தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே.
That is the reason.
இதுதான் காரணம்.
So why does God make you husband and wife?
ஏன் புருஷன் மனைவியாக உங்களை உண்டாக்கி இருக்கிறார்?
Because he is seeking a godly offspring.
தேவ பக்தியுள்ள சந்ததியை தேடுகிறார் தேவன்.
That is why he gives you children.
ஆகவே தான் தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார்.
Why has he given you children?
ஏன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்?
Because he is seeking for a godly offspring.
ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி உண்டாக வேண்டும் என்றுதான்.
That is not easy.
அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல.
I tell you, particularly in the world in which we live today,
குறிப்பாக இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே,
it is very difficult to bring up godly offspring.
தேவ பக்தியுள்ள சந்ததியை கொண்டு வருவது மிக மிக கடினமான காரியம்.
And because it is difficult,
அது கடினமா இருக்கிறபடினாலே,
we must start early.
நாம் சிறு பிராயத்திலே ஆரம்பிக்க வேண்டும்.
See, if you want a tree to grow in one way, you must bend it when it is a plant.
ஒரு மரமானது இப்படி தான் வளர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சிறு செடியா இருக்கும் பொழுதே அதை வளைத்து விட வேண்டும்.
And if the plant is growing crooked and you want it to go straight, you must pull it with some wire and make it straight.
ஒரு செடியானது நேராய் வளர்வதற்கு பதிலாக குறுக்கு சாய்ந்து வளர்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஒரு கம்பியை வைத்து கட்டி இழுக்க வேண்டும்.
And keep it straight all the time.
எப்பொழுதே நீங்கள் அதை நேராகவே வைத்திருக்க
வேண்டும். Then it will grow straight.
அப்பொழுது நேராக வளரும்.
But if you wait some years and it has become a big tree like this.
ஆனால் நீங்கள் அதை விட்டு சிறு வளரும் பொழுது விட்டு விட்டு இப்பொழுது பெரிய மரமாய் சாய்ந்து வளர்ந்து விட்டது.
How can you straighten it then?
இப்பொழுது எப்படி நேராக்க முடியும்?
It's difficult.
கஷ்டமான காரியம், கூடாத காரியம்.
You break the tree.
அப்படி நீங்கள் இழுத்தால் அது உடைந்துவிடும்.
The same thing with children.
இதே போல தான் பிள்ளைகளுடைய காரியம்.
If they are growing crooked,
அவர்கள் கெட்டவளாய் வளரும் பொழுது,
and you want them to come straight,
நீங்கள் அவர்கள் நேராக இருக்க வேண்டும் என்று விரும்பினால்,
you must tie them up when they are young.
அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதே நீங்கள் கட்டி இழுக்க வேண்டும்.
Not don't wait till they are 10-12 years old. That's too late.
10-12 வயதாகும் வரை காத்திருக்க வேண்டாம்.
You must start when they are one.
ஒரு வயசில் இருக்கும் பொழுதே ஆரம்பியுங்கள்.
To teach them to grow straight.
நேராக வளர்வதற்கு போதியுங்கள்.
That is what God is seeking for.
இதைத்தான் தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார்.
Why has he given you children?
ஏன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்?
In India they say like this,
இந்தியாவில் எப்படி சொல்லுகிறார்கள்,
when I am an old man, somebody has to look after me.
வயதாகும் பொழுது என்னை கவனிப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும்.
That's not why he gives us children.
தேவன் அதற்காக நமக்கு பிள்ளைகளை கொடுக்கவில்லை.
Who is going to look after me when I'm old?
பிறகு நான் வயது சென்று விட்டால் என்னை யார் கவனிப்பார்?
You know what the Lord says?
ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா?
All old people, listen to this.
வயது சென்றவர்கள் நீங்கள் தயவு செய்து கவனியுங்கள்.
Isaiah 46.
ஏசாயா 46 அதிகாரம்.
In verse 4.
நாலாம் வசனம்.
The Lord says.
ஆண்டவர் சொல்கிறார்.
Isaiah 46 verse 4.
ஏசாயா 46 அதிகாரம் 4
வசனம். Your old age I shall be the same to your gray hairs I will bear you.
உங்கள் முதிர்
I will bear you and I will care for you.
உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன்.
God will take care of you if you trust him in your old age.
உங்களுடைய முதிர் வயதிலே நீங்கள் தேவனை நம்பும் பொழுது அவர் உங்களை பாதுகாப்பார்.
We don't have children to take care of us in our old age.
நம்முடைய முதிர் வயதிலே நம்மை பாதுகாக்க முடியாத நாம் பிள்ளைகளை பெறுவதில்லை.
No, the Bible says God gives us children so we raise up godly offspring for him.
தேவ பக்தியுள்ள சந்ததி அவருக்கென்று வளர்க்க முடியாக தான் தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார்.
Not for selfish reasons somebody has to take care of me.
என்னை யாராவது பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற சுய நல நோக்கத்துக்காக அல்ல.
When I have retired then they can work and support me financially.
நான் ரிட்டையர் ஆகிவிட்டால் அவர்கள் எனக்கு பணத்தை கொடுத்து அனு தாங்க வேண்டும் என்று அல்ல.
There's nothing wrong in that.
அதுல தவறு இல்லை.
There's nothing wrong in their looking after you when you're old.
நீங்கள் வயது சென்றவர்களாகும் பொழுது உங்களை பிள்ளைகள் உங்களை கவனிப்பதிலே தவறு இல்லை.
They should do that.
அவர்கள் அதை செய்ய வேண்டும்.
But number one reason.
ஆனால் முதல் காரணம்,
you must bring them up in godly ways.
நீங்கள் தேவபக்தியுள்ளவர்களாய் அவர்களை வளர்க்க வேண்டும்.
And to do that,
அதை செய்வதற்கு
you must start when they are young.
அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும்.
Proverbs 22 verse 6.
நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6 வசனம்.
Train up a child in the way he should go. When he is old, he will not depart from it.
பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
So if you want godly children, you must start when you are young.
When you are young. தேவ பக்தியுள்ள பிள்ளைகள் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் அவர் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதே நீங்கள் அதை ஆரம்பித்து விடுங்கள்.
What is the first thing you must teach them?
பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் என்ன?
Most important thing.
மிக முக்கியமான காரியம்.
Ephesians chapter 6 verse 1 and 2.
எபேசியர் 6 அதிகாரம் 1 2 வசனங்கள்.
You must teach them to honor their father and mother.
தகப்பனையும் தாயையும் கனமண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும்.
Right from the time they are 1 year old.
ஒரு வயதிலிருந்து
honor your father and mother.
அப்பா அம்மாவை கனமண்ண கற்றுக் கொள்ள வேண்டும்.
Don't speak rudely to your father and mother.
அப்பாவினிடத்திலோ அம்மாவினிடத்திலோ காரசாரமாய் பேசக்கூடாது.
Don't show your hand like this to your father or mother.
அப்பா அம்மாவிட்ட போய் கையை நீட்டி இப்படி பேச வைக்க அனுமதிக்க கூடாது.
They must obey father and mother when they are living at home.
வீ குடும்பத்திலே அவர்கள் வாழும் பொழுது பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
Then it says in verse 3 it will go well with them.
அப்படியானால் அவர்களுக்கு எல்லாமே வாய்க்கும் என்று மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
So that is the most important thing.
இதுதான் மிக முக்கியமான காரியம்.
Other things we can teach later.
மற்ற காரியங்களை எல்லாம் நான் பின்னாக சொல்லிக் கொடுக்கலாம்.
But for myself I have felt there are two very important things I must teach my children.
என்னை பொறுத்தமட்டில் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் இரண்டு காரியம் என்று உணர்ந்தேன்.
Those are the two most important things I did with my children.
என்னுடைய பிள்ளைகளிடத்தில் நான் இந்த இரண்டு காரியங்களை செய்தேன்.
You must obey father and mother.
ஒன்று, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
As long as you are in this house.
இந்த குடும்பத்தில் இருக்கும் வரை, இந்த வீட்டில் இருக்கும் வரை. இரண்டாவது,
you must never tell me a lie.
ஒரு காலம் பொய் பேசக்கூடாது.
Even if you have done the biggest mistake in the world, don't tell me a lie.
இந்த உலகத்திலே பெரிய தவறை செஞ்சிட்டு வந்தா கூட ஒரு காலம் பொய் சொல்லாதே.
Teach your children not to tell lies.
பிள்ளைகளிடத்திலே பொய் சொல்லாமல் இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும்.
Teach your children to obey you.
உங்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுங்கள்.
Other things,
மற்ற காரியங்கள்
less important.
அவைகளெல்லாம் அவ்வளவு முக்கியமானதல்ல.
If they accidentally break something in the house,
வீட்ல ஏதாச்சும் தவறுதலா கீழே போட்டு உடைச்சிட்டாங்கனா,
forgive them.
மன்னிச்சிடுங்க.
But teach them obedience.
ஆனால் கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுங்கள்.
And teach them to speak the truth.
உண்மை பேச கற்றுக் கொடுங்கள்.
One last thing I want to say.
கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
That we must remember in the house.
நாம் குடும்பத்திலே நினைவு கொள்ள வேண்டிய ஒரு காரியம். புருஷனும் மனைவியும்,
parents and children.
பெற்றோரும் பிள்ளைகளும்,
always be ready to ask forgiveness from the other.
மன்னிப்பு கேட்பதற்கு, ஒருவருக்கு ஒரு மன்னிப்பு கேட்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள்.
Always be ready to forgive immediately.
உடனடியாக மன்னிப்பதற்கும் ஆயத்தமாயிருங்கள்.
Always be ready to ask forgiveness.
மன்னிப்பு கேட்பதற்கும் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள்.
Always be ready to forgive immediately, not after 3 days.
3 நாட்கள் கழித்து அல்ல, உடனடியாக மன்னிப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to build good homes.
நல்ல குடும்பங்களை கட்டங்களுக்கு உதவி செய்.
Christian homes.
நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களை கட்ட உதவி செய்.
Godly homes.
தேவபக்தியுள்ள இல்லறங்களை கட்ட எழுப்ப உதவி செய்.
And to bring up godly offspring.
தேவபக்தியுள்ள சந்ததியை உண்டாக்க உதவி செய்.
We pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.